கோமகனின் காதல் என்ற வரலாற்று தொடர் ஒன்றை பல வருடங்களுக்கு முன்னர் விகடனில் எழுதினார் மறைந்த எழுத்தாளர் சாவி அவர்கள். காதலிக்காக முடிதுறந்த பிரிட்டிஷ் மன்னர் எட்டாம் எட்வர்டு பற்றிய கதைதான் அது. அந்த எட்டாம் எட்வர்டு வேறு யாருமல்ல, சுமார் 70 ஆண்டு கால நிறைவான ஆட்சியின் பின் கடந்த 8 திகதி காலமான 2வது எலிசபெத் மகாராணியின் பெரிய தந்தையார்தான் எட்டாம் எட்வர்டு மன்னர். தந்தை மன்னர் 5 ஜார்ஜ் காலமானதால் அவரது மூத்த மகன் எட்வர்டு 1936 ஆண்டு எட்டாம் எட்வர்டு என்ற பெயரில் மன்னரானார். எட்டாம் எட்வர்டு மன்னர் அமெரிக்க பெண்மணியும் விவாகரத்து பெற்றவருமான தனது காதலி வாலி சிம்சனை மனமுடித்து பட்டத்து அரசியாக தனது பக்கத்தில் அமர்த்தி கொள்ள விரும்பினார். ஆனால் அது ஒரு கன்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸாக, அரசியல் சாசன சிக்கலாக மாறியது. சர்ச் ஆஃப் இங்கிலாந்து என்ற திருச்சபையின் தலைவர் மன்னர்தான். சர்ச் ஆஃப் இங்கிலாந்து திருச்சபை விவாகரத்து பெற்ற பெண்ணோ அல்லது ஆணோ மறுமணம் செய்வதை அப்போது அனுமதிக்கவில்லை. மன்னரின் காதலி வாலிஸ் சிம்சனோ விவாகரத்தான பெண்மணி. மன்னர் ஒரு விவாகரத்து பெற்ற பெண்ணை மணம் செய்வது ஒரு கன்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ், அரசியல் சாசனத்துக்கு முரணானதாக பார்க்கப்பட்டது. மன்னர் தலைவராக இருக்கும் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து திருச்சபையின் வரையறைகளை மன்னரே மீறுவதாகவும் அது பார்க்கப்பட்டது. ஆனால் தனது காதலியை மனமுடிப்பதில் உறுதியாக இருந்த மன்னர் எட்டாம் எட்வர்டு தனது காதலிக்காக பதவியை துறந்தார். தனது காதலி வாலி சிம்சனை மணந்தார். இவர் பதவி விலகியதன் காரணமாக மன்னர் எட்டாம் எட்வர்டின் தம்பியான இளவரசர் ஆல்பர்ட் பதவியேற்க வேண்டிய சூழ்நிலை உருவானது. மன்னராக பதவியேற்பதிலோ அரசியலிலோ பெரிய ஆர்வமில்லாதவரும் எட்வர்ட் மன்னரின் தம்பியும் அப்போது சிறுமியாக இருந்த எலிசபெத்தின் தந்தையுமான இளவரசர் ஆல்பர்ட் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக 6வது ஜார்ஜ் மன்னர் என்ற பெயரில் முடிசூடப்பட்டார். அவரது துணைவியார் பெயரும் எலிசபெத் என்ற வகையில் அவர் ராணி எலிசபெத் என்று அழைக்கப்பட்டார். ராணி எலிசபெத் சூடியிருந்த பிளாட்டினத்தினால் செய்யப்பட்ட கிரீடத்தில் தான் இந்தியாவிலிருந்து கடத்தி வரப்பட்டது, இந்தியாவுக்கு சொந்தமானது என்று இப்போது சொல்லப்படும் கொஹினூர் வைரம் பதிக்கப்பட்டிருந்தது. 60 ஆண்டுகளுக்கு முன் எழுத்தாளர் சாவி அவர்கள் எழுதிய எட்டாம் எட்வர்டு மன்னரின் அந்த காவிய காதல் கதை விவரிக்கும் சூழ்நிலைகள் காரணமாக முடிசூடும் அடுத்த வாரிசாக வர வாய்ப்பு பெற்றவர்தான் 6வது ஜார்ஜ் மன்னரின் மூத்த மகளான இளவரசி எலிசபெத். இளவரசியின் 26வது வயதில் அவரது தந்தை 6 ஜார்ஜ் சுகவீனம் காரணமாக காலமானதால் 2 எலிசபெத் மகாராணி குவீன் எலிசபெத் II என்ற பெயரில் மகாராணியாக பதவியேற்றார் எலிசபெத் இளவரசி.
I here present unto you Queen Elizabeth, your undoubted queen. Wherefore all you who are come this day to do your homage and service, are you willing to do the same?
தொன்னூற்றி 96 வரை வாழ்ந்து அதில் பெரும்பகுதியை 70 ஆண்டுகள் பொது வாழ்வில் மகாராணியாக கழித்த எலிசபெத் மகாராணியின் பதவிக்காலத்தில் அவரது 1வது பிரதமரான வின்ஸ்டன் சர்ச்சில் உட்பட 14 பிரதமர்கள் பிரிட்டனில் பிரதமர்களாக பதவி வகித்திருக்கிறார்கள். பிரிட்டிஷ் மகாராணியின் பதவி ஒரு செரிமோனியல் ரோல், நிறைவேற்று அதிகாரம் இல்லாத அலங்கார பதவி. நாட்டின் அரசியல், பொருளாதார, சமூக மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் தொடர்பான தீர்மானங்களில் அவர் நேரடியாக தலையிடுவதில்லை. இதனால் அரசின் கொள்கை தொடர்பான பொதுமக்களின் மற்றும் ஊடகங்களின் விமர்சனங்களுக்கு அவர் ஆளாவதில்லை. பதவியில் இருக்கும் பிரதமரின் மற்றும் மந்திரி சபையின் ஆலோசனையின்படியே அவர் செயலாற்றுவார். பொலிட்டிக்கல் இம்பார்ஷியலிட்டி அண்ட் நான் இன்டர்வென்ஷன் என்ற அரசியல் கட்சி பேதமின்றியும் பதவியில் இருக்கும் அரசாங்கத்தின் செயல்பாடுகளில் தலையிடாமலும் இருந்ததன் காரணமாகவே தொடர்ந்தும் நாட்டு மக்களின் அபிமானத்துக்கும் அன்பிற்கும் பாத்திரமானவராக அவரால் இருக்க முடிந்தது. இதன் காரணமாக பொது வாழ்வை பொறுத்தமட்டில் அவரது பதவிக்காலம் கரைபடியாத பதவிக்காலமாகவே பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் காமன்வெல்த் நாடுகளின் தலைவி என்ற வகையிலும் ஆஸ்திரேலியா உட்பட 15 நாடுகளின் பரிபாலனத்துக்கு பொறுப்பான மகாராணி என்ற வகையிலும் அவர் தமது கடமைகளை அர்ப்பணிப்புடனும் விசுவாசத்துடனும் ஆற்றியிருக்கிறார் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. இந்த பின்னணியில் பொது வாழ்வில் அவர் சந்தித்திருக்கக்கூடிய சவால்கள் அல்லது பிரச்சனைகள் குறித்த பதிவுகள் அல்லது விமர்சனங்கள் வெகுவாக இல்லை என்ற போதும் வரலாறு சில நிகழ்வுகளை பதிவு செய்திருக்கிறது. 1963 பதவியிலிருந்து விலகிய பிரிட்டிஷ் பிரதமர் மேக்மில்லனின் சிபாரசின்படி லார்டு ஹோமை பிரதமராக நியமித்தது. 1975 ஆஸ்திரேலியாவில் விட்லம் அரசை டிஸ்மிஸ் செய்தது. 2019 பிரிட்டனில் சிறுபான்மை கன்சர்வேட்டிவ் கட்சி சந்தித்த பிரெக்ஸிட் விவாதத்தின் போது பாராளுமன்ற விவாதம் நடக்க விடாமல் பாராளுமன்ற கூட்டத்தொடரை ப்ரோரோக் செய்தது, ஒத்திவைத்தது. பாரத துணைக்கண்டத்தில் காஷ்மீர் பிரச்சினையை சுமூகமாக தீர்க்கக்கூடிய சந்தர்ப்பம் அமைந்த போதும் அதை பயன்படுத்தாமல் விட்டது என்று சில விமர்சனங்கள் எலிசபெத் மகாராணி மீது இருக்கின்ற போதும், மகாராணி அரசியல் விடயங்களில் தலையிடுவதில்லை என்ற பாரம்பரியம் காரணமாக இவற்றுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு ஏற்படவில்லை. மாறாக அவர் தனது ஆட்சி காலத்தில் சந்தித்த சவால்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் அவரது அரச குடும்ப அங்கத்தவர்களே காரணமானார்கள். முழு உலகமும் வியக்கும் வண்ணமாக நடைபெற்ற சார்ல்ஸ் டயானா திருமணம் 1981 நடந்தது. திருமணம் நடந்து 11 ஆண்டுகளில் 1992 பரஸ்பரம் இருவரும் திருமணத்துக்கு வெளியில் உறவுகளை வைத்திருந்தார்கள் என்பதன் அடிப்படையில் இடம்பெற்ற விவாகரத்து பக்கிங்ஹாம் மாளிகையை உலுக்கியது மட்டுமல்ல, மகாராணிக்கும் அது பெரும் சவாலாக அமைந்தது. அதைத் தொடர்ந்து 1995 தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான டயானாவின் நேர்முகம் ராயல் ஃபேமிலி என்ற அரச குடும்பத்திற்குள் புதைந்து கிடக்கும் அந்தரங்கங்களையும் கணவன் மனைவி இருவருக்குமிடையே இருந்த விரிசல்களையும் உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியது. 1997 இளவரசி டயானா பிரான்சில் கார் விபத்து ஒன்றில் இறந்த பின்பு பக்கிங்ஹாம் மாளிகை 5 நாட்களுக்கு மேல் மௌனம் காத்தது. ராணி எலிசபெத் பக்கிங்ஹாம் மாளிகைக்கு வராமல் பால்மோரல் மாளிகையிலேயே தங்கியிருந்ததும், தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்கவிட அனுமதிக்காததும் மக்கள் மத்தியில் உணர்வலைகளை தோற்றுவித்தன. அப்போதைய மக்களின் மனநிலையை பிபிசி நிருபர் நிக் பிரையன் இவ்வாறு வர்ணித்தார்.
I was outside Buckingham Palace in 1997, and there really was a palpable mood of rebellion. And you'll remember some of the tabloid front pages, "Show us you care, speak to us, Mom. Where is our queen?" She decided in the aftermath of Diana's death to remain in Balmoral rather than come back to Buckingham Palace. And you'll remember also that the decision was made not to fly a flag at half staff at Buckingham Palace. There really was this moment of revolt, at a moment of such high emotion throughout Britain.
டயானாவின் மரணம் காரணமாக எழுந்த அனுதாப அலையின் அழுத்தம் காரணமாக மகாராணி இரங்கல் உரையாற்ற பின்னர் முன்வந்ததால் பல விமர்சனங்கள் எழுந்தன. 20 வருடங்களுக்கு மேல் கேப்டன் மார்க் பிலிப்புடன் மனவாழ்க்கையில் ஈடுபட்டிருந்த இளவரசி ஆன், மகாராணி எலிசபெத்தின் ஒரே மகள், பிரிட்டிஷ் கடற்படை தளபதி டிமோத்தி லாரன்ஸுடன் வைத்திருந்த ரகசிய உறவு தொடர்பாக 1989 பகிரங்கப்படுத்தப்பட்ட மிக மிக அந்தரங்கமான காதல் கடிதங்கள் காரணமாக ராயல் ஃபேமிலி என்ற அரச குடும்பத்தின் மீது மக்களுக்கு இருந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் பங்கம் ஏற்பட்டது. இளவரசர் ஹாரி அமெரிக்கரும் நடிகையும் கலப்பு இனத்தவருமான மீகன் மார்க்கலுடன் நிச்சயதார்த்தம் என்கேஜ்மெண்ட் செய்த செய்தி வெளிவந்ததும் பிரிட்டிஷ் அரச குடும்பம் நவீன காலத்துக்கு அமைவாக மாற்றமடைந்து வருகிறது என்று வரவேற்றவர்கள் 2020 இருவரும் அரச அலுவல்களில் இருந்து விலகுவதாக கூறி கலிபோர்னியாவுக்கு புலம்பெயர்ந்த போது அதிர்ச்சி அடைந்தார்கள். 2021 அவர்கள் இருவரும் ஆஃப்ரா வின்ஃப்ரேக்கு அளித்த தொலைக்காட்சி பெட்டியில் அரச குடும்பத்தில் சில அங்கத்தவர்கள் இனத்துவேஷம் கொண்டவர்களாக இருப்பதை பகிரங்கப்படுத்தியதோடு மீகன் மார்க்கல் தற்கொலை செய்து கொள்ளும் சிந்தனைக்கு ஆட்படும் அளவுக்கு நெருக்கடிகள் இருந்ததாக வெளிப்படுத்தியதன் காரணமாக அரச குடும்பத்தின் மீதான மதிப்பு மேலும் பாதிப்படைந்தது. ஜெஃப்ரி எஃப்ஸ்டீன் தன்னை பாலியல் அடிமையாக பயன்படுத்தியதோடு எலிசபெத் மகாராணியின் புதல்வர் இளவரசர் ஆண்ட்ரூ தன் மீது பாலியல் தாக்குதல் நடத்தினார் என்று இளம் பெண் வெர்ஜீனியா கைஃபர் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் காரணமாக இளவரசர் ஆண்ட்ரூவின் கௌரவ இராணுவ அங்கீகாரங்கள் களையப்பட்டன. இஸ் ராயல் ஹைனஸ் என்ற கௌரவமும் பறிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டவர் சம்பவம் நடந்தபோது 18 வயதுக்கும் குறைவானவர் என்பதால் இந்த பாலியல் குற்றச்சாட்டு சைல்டு செக்ஸ் ஆஃபென்ஸ் என்ற வகையில் பார்க்கப்பட்டது. நீதிமன்றத்துக்கு வெளியே செய்து கொள்ளப்பட்ட சமரசத்தில் வழக்கை தாக்கல் செய்த வெர்ஜினியா கைஃபருக்கு பெருந்தொகை பணம் வழங்கப்பட்டதால் வழக்கு விலக்கிக் கொள்ளப்பட்டது. தனிப்பட்ட வகையில் பார்க்கும்போது மகாராணியின் கணவர் டீக் ஆஃப் எடின்பரோ 2021 ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி காலமானது மகாராணியின் வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரிழப்பாகும். அரச குடும்பத்திற்குள் சில சிக்கல்கள் ஏற்பட்ட போதும் மகாராணி எலிசபெத் மீது பிரித்தானிய மக்கள் வைத்திருந்த பேரபிமானமும் பேரன்பும் மாறவில்லை. தங்கள் வாழ்நாளில் தங்களுக்கு தெரிந்த ஒரே ராணி மகாராணி எலிசபெத் என்பதாலும். அவரது மலர்ந்த முகம், கனிவான பார்வை, வாஞ்சியான உரையாடல், தனித்து அடையாளப்படுத்தும் அவரது ஆடை தெரிவு என்பன காரணமாகவும் அவர் நாட்டு மக்களை வெகுவாக வசீகரித்திருந்தார். மகாராணியாக உயரத்தில் இருந்தாலும் சாதாரண மக்களுடன் அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள தயங்கவில்லை. சாதாரண மக்களின் அசாதாரண செயல்கள் மூலமாகவே தான் ஊக்கம் பெறுவதாக அவர் தெரிவித்தார்.
I often draw strength from meeting ordinary people doing extraordinary things. Volunteers, carers, community organizers, and good neighbors. Unsung heroes whose quiet dedication makes them special. They are an inspiration to those who know them.
மக்கள் எலிசபெத் மகாராணியை ஒரு தேவதையைப் போல பார்த்தார்கள். மகாராணியின் மரணம் அவர்கள் வாழ்க்கையில் சொல்லனா துயரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பேரிழப்பாக அது பார்க்கப்படுகிறது.